நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே 5ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்தோம். அந்த 5ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கடினமாய் நடத்தினதும் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது என்று அவர்களில் முன்னிலும் அதிகமான சுமைகளை அவர்கள் மேல் சுமத்தி எப்படியாகிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு தடுக்கவும் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போய்விடாதபடிக்கும் அவன் பிரயாசம் எடுத்தான். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக போக போகிறோம். நம்ம பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்துவிடக்கூடாது அல்லது ரட்சிக்கப்படக்கூடாது என்கிறதுல பிசாசு என்றைக்குமே சரியான ஒரு போராட்டத்தை அவன் வைக்கிறான். இதில் அவத்தை ரட்சிக்கப்படும் போது பயங்கர போராட்டம் வரும். அதை தாண்டி தான் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை, அது உண்மை. நான் எத்தனையோ பேரை பார்க்கும்போது பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவங்கள வந்து ரட்சிப்புடன் நடத்துகிறோம். அப்போ பார்க்கும்போது அந்த பிசாசின் ஆவிகளோடு நம்ம அவ்வளவு தூரம் போராட வேண்டி இருக்கும். அதனால் வந்து ரட்சிப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. அவ்வளோ பெரிய அந்தகார சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு ஆத்மாவை வெளியே கொண்டு வருவது தான் ரட்சிப்பு இல்லை. அதே போல தான் இந்த எகிப்திய சாம்ராஜ்யத்திலிருந்து இஸ்ரவேல ஜனங்களை வெளியே கொண்டு வருவது என்பது அந்த ரட்சிப்புக்கு அடையாளமானது. இன்றைக்கி நம்ம அதிலிருந்து அடுத்த ஒரு சில கட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை இப்போ நம்ம வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால், நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை.
இப்ப இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணும்போதும் அதற்கு பின்னால வந்து ஒரு பெரிய சத்தியம் மறைந்திருக்கும். இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு மோசேயின் வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு. வைக்கோல் கொடுக்கப்படாமல் பழைய எண்ணிக்கையிலே அவர்கள் செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை வந்தது. அதை அவர்கள் செய்ய கடினப்படும் பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கினாங்க. இதனாலே ஜனங்களுக்குள் மிகவும் ஒரு சோர்வு ஏற்பட்டது. இப்படி நம்ம பார்வோனுடைய பிடியிலிருந்து நம்ம வெளியில் வருவதற்கு இந்த மோசே நமக்கு நல்லது செய்வார் என்று நினைத்தால் அவர் செய்கிறது நமக்கே பிரச்சனையாய் மாறிவிட்டதே என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயம் சோர்வடைந்து அவர்களே மோசேக்கு விரோதமாய் கம்ப்ளைண்ட் பண்ணுற நிலைமை இந்த 5ஆம் அதிகாரத்தில் போச்சு. நீ எங்கள் வாசனையை பார்வோனுக்கு முன்பாகி கெடுத்து போட்டீர் அப்படின்வாங்க. இப்போ வந்து நாங்கள் இதுவரைக்கும் நிம்மதியாக தான் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நாங்கள் நிம்மதியாக தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி எங்களை பிரச்சனையில் கொண்டு வந்து சிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ தான் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எகிப்திலே நம்ம வந்து அடிமைகளாக இருந்த பொழுதும் ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வந்து திருப்தியாக இருக்கக்கூடாது. அதிலிருந்து வெளியே வருவது தான் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து பிசாசு வேண்டிய சில தேவைகள் எல்லாம் சந்திச்சிருவான். ஆனால் அந்த ஆத்மா கண்டிப்பாக முடிவிலே நரகத்துக்கு போகும். ஆனால் கர்த்தர் வந்து நம்ம வந்து விடுவிக்கும் பொழுது சில சிரமங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தை தாண்டி தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே நம்மை சுற்றி இருக்கிறதான நமக்கு நெருக்கமானவர்கள் கூட விரோதமாய் மாறலாம். சொந்த குடும்பமே கூட பகைக்க ஆரம்பிக்கலாம். நம்மை நேசித்தவர்கள் நம்மை தூஷிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பலவிதமான காரியங்கள் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்மை சோர்வடைய பண்ணுகிற பல காரியங்கள் நம்ம லைஃப்பில் வரும். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருத்தரை ரட்சிக்கணும்னு நினச்சிட்டார்னா அவங்கள விடுறது கிடையாது. இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், பார்வோன் அவ்வளோ எதிர்ப்பு காண்பித்தாலும், அவ்வளோ பிரச்சனைகளை அவங்க மேலே கொண்டு வந்தாலும், இவங்களை ரட்சிக்கணும் என்று சொல்லி முடிவெடுத்து விட்ட ஆண்டவர் அதை விட்டு ஒருபோதும் பின்வாங்குவது கிடையாது. அப்போ இது வந்து நம்ம உடனே நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம வந்து ரட்சிப்பு கொண்டு நடத்த வேண்டிய ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரை கர்த்தர் பிடிக்கணும்னு நினச்சிட்டார்னா அந்த நபரை கர்த்தர் எப்படியும் பிடித்து விடுவார். புரியுதா? அதுக்கு வந்து போராட்டங்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனாலும் கூட நாம் எடுத்த முயற்சியை நம்ம பின்வாங்கக்கூடாது. கர்த்தர் ஒருத்தர் பிடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கர்த்தர் அந்த நபரை விடுறதில்லை. அதே போல் நாமளும் சரி, ஒரு நபரை கர்த்தருக்குள்ளே நம்ம கொண்டு வரணும், கர்த்தர் நம்மளை தூண்டுகிறார் நடத்துகிறார்னா அந்த நபரை ரட்சிப்பு நடத்துகிற வரைக்கும் நம்ம பின்வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் இதில் வந்து செயல்படுறார். இப்போ இந்த இடத்துல பிரச்சனை வந்த உடனே மோசே போய் கர்த்தர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஆண்டவரே இப்போ நான் போய் பார்வோனை சந்தித்தது முதல் இந்த ஜனங்களுக்கு பிரச்சனை நீ அதிகரிக்க பண்ணினது என்ன, ஏன் ஆண்டவர் இப்படி ஆகிப்போச்சு என்று சொல்லி அவன் புலம்புறான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரத்தில் கடைசி 2 வசனம், 22-23 படிங்க, அப்போ உங்களுக்கு தெரியும்.
அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணினது என்ன,
இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணினது என்ன,
ஏன் என்னை அனுப்பினீர்,
ஏன் என்னை அனுப்பினீர்,
நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி,
நான் உம்முடைய நாமத்தை கொண்டு பேசும்படி
பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல்,
பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல்
அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான்,
அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான்,
நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான்.
நீர் உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கவில்லையே அப்படின்றான். அவன் நினைச்சிட்டான், அப்படி போனா ஒரே பேச்சில் டக்குன்னு முடிஞ்சிடும் நினைச்சிட்டான். நீர் இன்னும் ஜனத்தை விடுதலையாக்கவில்லையே, ஏன் என்னை அனுப்பினீர், அவன் கேட்கிற கேள்வியெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, ஏன் என்னை அனுப்பினீர், ஏன் இப்படி அனுப்பி ஏன் பிரச்சனை அதிகமாக்குனீர், இன்னும் நீங்க விடுதலையே பண்ணலையே, நான் நினைச்சு அப்படி போன ஒரு தடவை பேசி டக்குன்னு விடுதலை பண்ணி கொண்டு வந்தாலும் நினைச்சிட்டு இல்லை போனேன், ஆனா இன்னும் விடுதலை பண்ணலையே என்று சொல்லி இந்த மோசையே சோர்வடைந்துதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் பேசலாம். இவனுக்கே ஹோப் போயிடுச்சு, இதை பார்வோன் விடுவானான்னு சொல்லி. நல்லா கவனிக்கணும், இன்றைக்கு இந்த மோசையின் ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. புரியுதுல, நம்மளை வந்து கர்த்தர் விடுதலையாக்கி இந்த மோசையின் ஸ்தானத்தில் ஜனங்களை விடுதலை செய்ய வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகி நாம் சோர்வடையக்கூடாது. ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள் நடத்துகிற விஷயத்தில் பிசாசு கண்டிப்பாக போராடுவார். அப்படி போராடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அதை பின்வாங்கிறது இல்லை. நம்ம நிச்சயம் சோர்வடையக்கூடாது. இந்த இடத்துல மோசே சோர்வடைகிறான். சோர்வடைஞ்சதான் நீர் என்னை விடுதலையாக்கவில்லையே இப்படிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். அப்போ தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல கொண்டு வர்றார். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். இப்போ வந்து நீ போய் பேசினதுக்கு வந்து உனக்கு வந்து நடந்தது என்னென்னா எதிர்வினையான காரியங்கள் நடந்துச்சு, இன்னும் நெருக்கடிகள் அதிகரிச்சு. ஆனால் இது தொடரப்போவது கிடையாது. என்னுடைய பலத்த கரத்தை இனிமே தான் பார்வோன் பார்க்க போகிறான். இது வரைக்கும் சாதாரணமாக பேச வச்சேன், ஆனால் இவன் இப்படி கடினமாய் நடத்த ஆரம்பிக்கும் போது என்னுடைய பலத்த கரம் கண்டிப்பாக வெளிப்படுங்கிறார். அப்போது நல்லா கவனிக்கணும், இது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை. இப்போ நம்முடைய தேசத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ஊழியங்களை நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இந்த கடைசி காலங்கள் நெருங்க 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 பார்வோன் இன்னும் தன்னுடைய பிடியை நெருக்குகிறான் இல்லையா. தேசத்திலே ஆளுகிறவர்கள் இப்போ பார்வோனை போல இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை அன்னைக்கு பார்வோனை எப்படி பிசாசு கண்ட்ரோல் பண்ணானோ அதே போல் இன்றைக்கும் இந்த தேசத்தை ஆளுகிறவர்களையும் பிசாசு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டுருக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவாக இந்த விடுதலைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறதோ, தேவ ஜனங்கள் அதுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவனுடைய நெருக்கடியை அவனுடைய கரத்தை அவன் இருக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம், ஊழியத்திற்கு விரோதமான பிரச்சனைகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான பிரச்சனைகள், சபைகளுக்கு விரோதமான பிரச்சனைகள். அவன் இன்னும் நெருக்கடி கொடுத்து எப்படியாகிலும் இவங்களை வந்து இதிலிருந்து எடுக்கணும்னு நினைக்கிறான். இன்றைக்கி அதற்கான எத்தனை சட்டங்களை கொண்டு வர நினைக்கலாம், எத்தனை முயற்சிகளை பண்ணலாம், ஆனால் இப்போ தான் ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். இப்போ அவன் வந்து அமைதியாக இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அமைதியான செஞ்சார், வெறும் பேச்சில் தான் போச்சு. மோசை கொண்டு என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை அனுப்ப விடு, அனுப்பிவிடு, ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு, இப்படி தான் நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனால் இப்போது அவர் நெருக்கடியை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் அதுக்கு கவுண்டர் கொடுக்க போகிறேன். அவன் நெருக்கடியை அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது என் பலத்த கரத்தை அவன் காணப்போகிறான். அப்போ இது இந்த கடைசி காலத்துக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம். அவன் என் கையை கண்டு ரெண்டு தடவை சொல்கிறார். இந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். ரெண்டு தடவை சொல்கிறார், பலத்த கையை கண்டு, பலத்த கண்ணியை கண்டு. என்றைக்குமே பைபிளில் வந்து ஒரு காரியம் ரெண்டு முறை வந்துச்சுன்னா அது சீக்கிரம் நடக்கும். புரியல, அது வந்து கர்த்தர் பலமாய் செய்வார்னு அர்த்தம், கண்டிப்பாக செய்வார்னு அர்த்தம், மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் ரிப்பீட் ஆச்சுன்னா ஆண்டவர் வந்து அதை தீவிரமாய் மகிமையோடு செய்வார்னு அர்த்தம். அப்போ இந்த நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது நம்ம அடுத்த ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பலத்த கரம் தேசத்திலே நீட்டப்படும். இதுதான் அடுத்த காரியம். நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது ஆண்டவருடைய பலத்த கரம் கண்டிப்பாக வெளிப்படும். அப்போ இன்றைக்கி நம்முடைய தேசத்தில், இன்றைக்கி நல்லா பாருங்கள், மற்ற எந்த தேசத்தில் இருப்பதை பார்க்கிலும் நம்முடைய தேசத்தில் பிசாசின் ஆதிக்கங்கள் அதிகம். குறிப்பாக இன்றைக்கி வந்து ஊழியங்களுக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள், சட்ட ரீதியாக இன்றைக்கி கிறிஸ்தவத்தை அழிக்கிறதற்கான எத்தனை முயற்சிகள் சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சபைக்கு சொன்னேன், நான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கூட பிடுங்கப்பட வேண்டும் என்கிறதற்கான தீவிரமான முயற்சியிலே அவங்க சட்டத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கான இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சிஎம்சி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் கூட கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறது, மற்றும் ஊழியங்கள் எல்லாத்தையுமே முடக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தில் தான் இன்றைக்கி வந்து இந்த பல சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படுவதற்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்படி நெருக்கடிகளை அவர்கள் அதிகம் பிடிக்கும் போது தான் ஆண்டவர் தன் பலத்த கரத்தை நீட்டப் போகிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் இனிதான் ஆண்டவர் செய்வார். அதுக்கு தான் அந்த எழுப்புதலின் அபிஷேகம் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். அந்த எழுப்புதலின் அபிஷேகன்றதை வந்து ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் தான் உருவாக்கி ஆண்டவருடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்துவார், தன் கையை காண்பிப்பார், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், அவனுடைய செய்கைக்கு மேலாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். இதை வந்து கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் என்றைக்குமே கர்த்தர் மௌனமாக இருக்கிறதுல. பார்வோனுக்கு பின்னால் எத்தனை மந்திரவாதிகள் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிலும் பெரிய அற்புதங்களை மோசை கொண்டு தான் செய்தார். அதனால் இன்றைக்கி வந்து பிசாசு எத்தனையோ அற்புதங்களை செய்யலாம், எத்தனையோ காரியங்களை செய்யலாம், அதற்கு மேலாக தேவனுடைய நாமம் வல்லமையாய் வெளிப்பட போகிறது. இப்போது இந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்கிறார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். நான் யெகோவா, இந்த இடத்துல ஃபஸ்ட் சொல்கிறாரு, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படிங்கிறார். ஆண்டவர் சமயத்திற்கு ஏற்ற விதத்திலே தம்முடைய நாமத்தை அவர் வந்து தெரியப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். அதன் உச்சகட்டம் தான் இயேசு என்ற நாமம். அது எல்லாத்தோட உச்சகட்டமான காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தில் வெளிப்பட்டேங்கிறார். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் வந்து யெகோவா, என் பேர் யெகோவா, நான் யெகோவா. இந்த நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் அறிமுகமாகலை, ஈசாக்குக்கும் அறியப்படலை, யாக்கோபுக்கும் அறியப்படலை, ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் யெகோவா அப்படிங்கிறார். அப்போ இதில் காரியம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ஆண்டவர் என்றைக்குமே தன்னுடைய பெயர்களை காரண பெயர்களாகவே கர்த்தர் வெளிப்படுத்திட்டு வருவார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினான்னு சொல்கிறார். இந்த காரியம் எங்கே வருதுன்னா ஆதியாகமம் 17 வருது. 17 முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்வார். இது எப்போனா ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருக்கும் பொழுது இது நடக்கும். அவனுடைய 99 வயதில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ இந்த 99 வயது வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு சொல்லவில்லை. ஆனால் இந்த 99 வயசில் இதை ஏன் சொல்கிறாருன்னா, இதற்கு பிறகு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை பிறக்க போகுது. அப்போ அந்த குழந்தை வாக்கு தத்தத்தின் பிள்ளை இனிதான் கன்சீவ் ஆக போகுது. அந்த குழந்தை கன்சீவ் ஆக போகிறதான அந்த கட்டத்தில் ஆண்டவர் இப்போ ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ இதுவரைக்கும் நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததி இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், இப்படியெல்லாம் பலவிதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் இந்த காரியங்கள் ஆபிரகாமுடைய உள்ளத்தில் வந்து ஒரு லெவலுக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாலும் அவன் ஷேக்கியாக தான் இருக்கிறான். ஏன்னா ஆதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 அதிகாரத்தில் வரும்போது ஆகாரை அவன் சேர்த்து கொள்ளுகிறது வருகிறது, இதெல்லாம் அவனுடைய தடுமாற்றத்தை குறிக்கிறது. சாரால் சொன்னதை கேட்டு ஆகாரை அவன் ஏற்றுக்கொண்டது. அதுக்கு பிறகு 15 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாஸ்தரின் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானேன்னு அவன் புலம்புறது. இப்படி பல விஷயங்கள் தடுமாற்றங்கள் தான் ஆபிரகாமுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த 17 அதிகாரத்தில் வரும்போது அவன் தடுமாற்றத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போது இதுவரைக்கும் நான் உனக்கு சொல்லி 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 நீ வந்து ஓரளவுக்கு அது விசுவாசி வானத்து நட்சத்திரங்களை பார்த்த, கடற்கரை மணலை பார்த்த, கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன. ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிருந்தா என்ன அர்த்தம்னா, இனி நீ இதுவரைக்கும் நீ உத்தமத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கிற, நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நீ விசுவாசிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்திருக்குது, இப்போ நீ உத்தமனாயிரு. ஏன்னா உனக்கு ஒரு குழந்தையை நான் கன்சீவ் பண்ண போகிறேன், உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தையை நான் கன்சீவ் பண்ண போகிறேன், அதனால நீ உத்தமனாயிருன்னு சொல்லி ஆண்டவர் இப்பொழுது அவன் உத்தமத்தை இன்னும் உறுதிப்படுத்தி சர்வ வல்லமை உள்ளவர்னார். அந்த வார்த்தையை அவர் சொன்ன பிறகு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த வருஷத்திலேயே கர்த்தர் குழந்தையை உருவாக்கி அவனுடைய 100 வயது வரும் பொழுது குழந்தை பிறக்க பண்ணிடுறார். அப்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு முன்பதாக தன்னை சர்வ வல்லவர் என்று வெளிப்படுத்தி அந்த நாமத்திற்கு மகிமையாய் காரியத்தை செய்தார். தன் வார்த்தை தன் நாமத்தை அவர் உறுதிப்படுத்தினார். பின்பு மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். இங்கே யாத்திராகமத்தில் 3 அதிகாரத்தில் இந்த மோசேயை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவர் அனுப்பி வைக்கிறார், நீ போய் இஸ்ரவேலின் தேவன் எபிரேயரின் தேவன் என்னை சந்தித்தார்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இல்லை 3 அதிகாரத்தில் அப்படி அனுப்பும்போது அவன் கேட்குறான், ஆண்டவரே உமை அறியேன், உமை அனுப்பினது யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டால், உங்களுடைய நாமம் என்ன அது எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு அவன் கேட்குறான். உங்களுடைய பெயரை எனக்கு தெரியாது, நான் இந்த ஜனங்கள்கிட்ட போய் எந்த தெய்வன்னு சொல்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். இல்லை அவனுக்கும் சொல்ல இருக்கிறேன், அவ்வளோதான், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் என்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு அப்படின்னு, அவ்வளோதான். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயர் அப்படின்னு ஒன்று இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு குணாதிசயம், அவருடைய சர்வ வல்லமையை அது வந்து குறிக்கிறது, அவ்வளோதான். இது வந்து ஒரு பெயர்னு சொல்ல முடியாது, அவருடைய சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற அவருடைய தன்மையை அது குறிக்கிறது. அதை அவருடைய தன்னுடைய நாமமாக இங்கே அவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு செய்திருக்கிறார். இங்கே மோசேக்கு சொல்லும் பொழுது இருக்கிறேன் அப்படி தான் சொன்னார். அப்போ இருக்கிறேன் அப்படின்னா உன் கூட இருக்கிறேன், நான் ப்ரெசண்டில் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், எங்கே போனாலும் நான் என் மாற்றமே கிடையாது, அதே சுபாவத்தில் நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், என் காரியத்தில் மாற்றம் கிடையாது, நான் இருக்கிறேன். அப்போது இது ப்ரெசண்டில் இருக்கிறேன், நீ எங்கே போனாலும் உன்னோட ஃப்யூச்சரில் நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், அப்படின்னு ஃப்யூச்சர்லேயும் உன் கூடவே நான் இருக்கிறேன், அவ்வளோதான். இதையும் ஒரு பெரிய பெயரை எடுக்க முடியாது, இருக்கிறவர் என்று என்கிறவர் என்னை அனுப்பினான்னு போய் சொல், அவ்வளோதான். அப்போ இதுவும் அவருடைய ஒரு காரண பெயர், இருக்கிறவர், அவருடைய ப்ரெசன்ஸ், அவ்வளோதான். இதையும் நம்ம வந்து பெயரை எடுக்க முடியாது. ஆனால் இங்கே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யெகோவா அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு லெவல், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு லெவல், மோசேக்கு ஒரு லெவல், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதற்கு அடுத்த ஒரு லெவல். இது என்ன சொல்றாரு, நான் யெகோவா. இந்த யெகோவா என்ற வார்த்தை, மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா அப்படின்ட்டார். அண்ணன் சொல்கிறார், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யெகோவான்னு சொல்லிட்டு இது என் நாமங்கிறார். இந்த யெகோவா என்ற வார்த்தைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழியான ஒரு பெயர் தானே தவிர, இதை இதுதான் அவருடைய பெயர் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவுக்குள் வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஒரு அடைமொழியான பெயர். இப்போ எடுத்துட்டிங்கன்னா யெகோவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மை லார்ட், அதாவது என் தேவன் அப்படின்னு அர்த்தம். என் தேவன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா அப்படின்னு ஜெபிச்சார். அப்போ என் தேவனே அப்படின்னு உடனே இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே பிதாவை இழந்துட்டார் அப்படின்னு இல்லை. என் தேவன் புரியுதா, என் தேவன் மை லார்ட், அதுதான் அதனுடைய அர்த்தம். இது வந்து ஆண்டவர் கைவிட்டார்னு இல்லை, அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து கேட்டது வந்து அவருடைய ஜபத்துக்கு பதில் வரலை, அதனால வந்து அப்படி கேட்டார். அவ்வளோதான், இந்த யெகோவா என்ற பெயரில் தான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்கிறார், யெகோவா. அப்போ யெகோவா என்ற பெயருக்கு அர்த்தம் மை லார்ட். அப்போ இந்த மை லார்டுன்றது வந்து என் தேவன் அவ்வளோதான். இப்போ என் தேவன் அப்படின்றதுல வந்து என் தேவன் அவ்வளோதானே தவிர இதை வந்து ஒரு பெயராக நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அப்போ இதை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வந்து இந்த பெயர் மூலமாக நான் வெளிப்பட போகிறேன் அறியப்பட போகிறேன்றாருனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த யெகோவா என்ற நாமம், இந்த அடைமொழியான வார்த்தை தன்னுடைய நாமமாக ஆண்டவர் சொல்லி கொள்ளுகிறது பைபிளில் வந்து பல முறை இருக்கிறது, ஒரு தடவை கிடையாது பல முறை இருக்குது. புரிதலை பல விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய நேசகுமாரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆயிருக்கிற ஈசாக்கை கர்த்தர் பலியிடும்படிக்கு கர்த்தர் சொல்கிறார். அவன் பலியிட கொண்டு போகிறான், அதை மட்டும் ஒரு வசந்த மட்டும் படிப்போம். பலியிட அவன் கொண்டு போகிறான், அப்படி பலியிட கொண்டு போகும் பொழுது அங்கே கர்த்தர் அவன் பலியிடுகிறதான அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை தடுக்கிறார். அப்போ தடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் இந்த பெயரை அவன் உச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யிரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா யிரேன்னு சொன்னானா, புரிதல, கர்த்தர் தன்னுடைய நாமமாக சொல்லாட்டி அந்த இடத்திற்கு அந்த மலை பிரதேசத்தில் அந்த மோரியா தேசத்தில் இருக்கிற அந்த மலை, அந்த மலையிலே அவன் பலி செலுத்துவதற்கு அந்த பலிபீடம் கட்டின அந்த இடத்தை தான் சொல்கிறான் யெகோவா யிரே, அந்த இடத்திற்கு யெகோவா யிரே அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறான். இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது. யாத்திராகவும் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15 வசனத்தை வாசிக்கலாம்.
மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான்.
போதும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி அப்படின்னு பெயர் வச்சானாம். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் அந்த இடத்திற்கு யெகோவா இறைனா, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசின்னு சொன்னான். இந்த யெகோவா என்ற பெயர் வந்து எல்லா இடத்துலையும் பல விதத்தில் வருது. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, இதெல்லாமே அந்தந்த இடத்தில் தேவ மனுஷர்கள் ஆண்டவரை நினைத்து சில இடத்திற்கு சில சூழ்நிலைகளிலே இந்த யெகோவான்ற பெயரை பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்புக்கு ஏற்ற விதத்தில் இது எல்லாத்திலும் மாறும். யெகோவான்னு ஒரே காரியத்தில் வரல, ஏன் யெகோவா இரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் நம் தேவைகளை சந்திக்கிறவர், ஏன் யெகோவா நிசி அமலேக்குக்கு விரோதமான ஒரு பயங்கர யுத்தத்தில் ஆண்டவர் வெற்றி கொடுத்தார், தேவன் என்னுடைய வெற்றி கொடி. யெகோவா நிசினா என் தேவன், யெகோவானா என் தேவன், நிசினா வெற்றி கொடி. அப்போ என் தேவன் என் வெற்றி கொடி என்பது அதனுடைய அர்த்தம். யெகோவா நிசி அப்படின்னா என் தேவன் என் வெற்றி கொடி. அப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ அதே போல் கிதியோன் சமாதானத்தோடு அவன் வருவான், அப்போது நான் சமாதானத்தோடு நான் திரும்பி வருவேனானால் கர்த்தருக்கு நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லி யெகோவா நிசி யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுவான். அப்போ அந்த சமாதானம், என் தேவன் என் சமாதானம் என்று அர்த்தம். இப்படித்தான் ஒவ்வொருவரும் அந்த யெகோவா என்ற பெயரை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் அந்த நாமத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. என் தேவன் அப்படின்ற அடைமொழியை சேர்த்து என் தேவன் எனக்கு இப்படி, என் தேவன் எனக்கு இப்படி, என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவர் யெகோவா இரே, என் தேவன் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் யெகோவா நிசி, என் தேவன் என்னை சமாதானத்தோடு திரும்பி வரப்படினார் யெகோவா ஷாலோம். இப்போ புரியுது உங்களுக்கு, அந்த நாமம் ஒரு அடைமொழியான வார்த்தை, அதில் வந்து எதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நிசின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈரேன்னு கலெக்ட் பண்ணிக்கலாம், ஷாலோம்னு கலெக்ட் பண்ணிக்கலாம், ஷம்மானு கலெக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த நாமத்தை வந்து யூஸ் பண்ணலாம். யெகோவா என்றால் என் தேவன், என் தேவன் எனக்கு எப்படி அப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் இது வரைக்கும் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. எதுக்கு இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், எதில் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது, அதை காண்பிக்கிறதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னார். ஆபிரகாமுக்கு அதான் செஞ்சார், ஈசாக்கு அதான் செஞ்சார், யாக்கோபுக்கு அதான் செஞ்சார், பிள்ளைகளை கொடுத்தார், அவ்வளோதான். ஆனால் மோசேயை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனுக்கு தேவை என்னென்னா, அந்த 40 வருஷம் அவன் ஜனங்களை நடத்தணும், அதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுக்கு தேவை. அவன் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறவன், நீர் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்லாதரும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்பின மனுஷன், அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், என் சமூகம் கூட இருக்குங்கிறார். ஆனால் இந்த இடத்தில் இந்த ஜனங்களுக்கு அவர் யெகோவான்ற நாமத்தை வெளிப்படுத்த காரணம் என்னென்னா, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் எந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு என்னுடைய தேவை எப்படி இருக்கிறதோ அந்தந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்பது தான் அதனுடைய காரியம். ஏன்னா யெகோவான்ற பெயரை எல்லாத்தினையும் கனெக்ட் பண்ணலாம், யுத்தத்திலையும் கனெக்ட் பண்ணலாம், பலி செலுத்துகிற இடத்துல தேவைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஜெயத்தோடு வந்து சமாதானத்துக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த யெகோவா என்ற பெயர், என் தேவன், அதை எதிர வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். என் தேவன் என்னை சுகமாக்குகிறவர் இல்லையா, அது எல்லாமே இந்த யெகோவான்ற பெயரில் தான் வரும் நமக்கு. அப்போது யெகோவா ரூபா யெகோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே என் தேவன் என்னை சுகமாக்குகிறவர், என் தேவன் என்னை நடத்துகிறவர், என் தேவன் என் கூட இருக்கிறவர், யெகோவா நிசி, எல்லாமே நமக்கு வந்து என் தேவன் எனக்கு என்ன செய்கிறார், யெகோவா ஷம்மா அப்படின்னு என் தேவன் என் கூட இருக்கிறவர் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவர், ஷம்மானா என்னை சூழ்ந்திருக்கிறவர் அர்த்தம், யெகோவா ஷம்மா அப்படின்னா என் தேவன் என்னை சூழ்ந்திருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என் தேவன் எனக்கு எப்படியெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் அவர் எனக்கு எப்படி தேவையோ அப்படியெல்லாம் அவரை நான் எனக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். என் தேவை எதுவோ அந்தந்த இடத்தில் அந்த யெகோவா அந்த இடத்துல வந்து அவர் அதை ஃபில் பண்ணுவார். என் பிரச்சனை எதுவோ அந்த இடத்துல இந்த யெகோவா வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். அது யுத்தமாக இருக்கலாம், அது தேவையாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், அந்த இடத்துல அந்த யெகோவா வந்தார்னா அந்த இடத்தில் அந்தந்த இடத்துக்கு அவர் ஃபிட் ஆகிடுவார். அதுதான் யெகோவானுடைய பெயர். அப்போ இந்த யெகோவான்ற பெயரால் ஆண்டவர் அறியப்படுறான்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துல அவர் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆழமான விஷயம், நான் யெகோவா. இந்த இடத்துல புதுசாக வந்து சொல்கிறார் நான் யெகோவா. அடுத்தது வந்து சொல்கிறாரு இந்த நாமத்தினால தான் இவங்களுக்கு நான் அறியப்பட போகிறேன், இதுக்கு முன்னால் அறியப்படலை. அப்படின்னா இதுவரைக்கும் நான் என்னை வெளிப்படுத்தின விதம் ஒரு லிமிட், சர்வ வல்லமை உள்ள தேவன்ற ஒரு லிமிட்டோடு நான் வெளிப்பட்டேன். ஆனால் இப்போ யெகோவான்ற பெயரினால் நான் வெளிப்பட போகிறேன்னு என்னர்த்தன்னா லிமிட்டே கிடையாது. யெகோவான்ற பெயரை யூஸ் பண்ணுறதுன்னா லிமிட்டே கிடையாது. அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நான் ஃபிட் ஆவேன், எதில் வேணாலும் என்னை யூஸ் பண்ணிக்கலாம், யெகோவா வச்சு எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா யெகோவா, இன்றைக்கி யெகோவான்றதில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாமங்கள் பைபிளில் இருக்குது. அப்போ அந்த யெகோவான்ற பெயரை யூஸ் பண்ணி அந்தந்த தெய்வ மனுஷர்கள் அது அந்த இந்த விதத்தில் ஆண்டவரை பயன்படுத்தி கொண்டாங்க, அந்தந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அதனாலே இப்போ நம்ம பார்த்துக்கணும், நம் தேவன் யெகோவா, புரியுதா? இந்த யெகோவா தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் போதுமானவர், எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர், எந்த பிரச்சனைகளையும் நமக்கு வந்து ஜெயிக்கிறதற்கு உதவி செய்கிறவர். இந்த யெகோவா ஒருவர் நம்மோடு கூட இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களுக்கும் நம்முடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அதனால தான் இந்த இடத்துல அவர் அப்படி சொல்கிறார், நான் யெகோவா. இல்லையா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாம் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போ நான் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துகிறேன். நான் யெகோவா. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே இது ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்டம். ஆண்டவர் வந்து படிப்படியாய் தன்னை வந்து ரிவீல் பண்ணிகிட்டே வரார். லெவல் ஒவ்வொரு லெவலுக்கு வெளிப்படுத்திட்டு வரார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ட வரும்போது இதை யெகோவான்ற லெவல், இது முடிவு கிடையாது. இது வந்து வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். எல்லாத்தை விட உச்சகட்டமாய் ஒரு நாமத்தில் அவர் வெளிப்பட்டார், ஆனால் அது இயேசு என்ற நாமம். இல்லை, அந்த நாமந்தான் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே நாமம். இதில் வந்து யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா இப்படி போகும். அது பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு என்ற ஒரு பெயரில் அத்தனை அடங்கிடுச்சு. அப்படிதான் இயேசு என்ற நாமத்தில் யெகோவா ஷாலோம் இருக்குது, யெகோவா ஷம்மா இருக்குது, யெகோவா ஈரே இருக்குது, யெகோவா நிசி இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இந்த இயேசுன்ற பெயர் வச்சு நம்ம அத்தனை காரியத்தை பண்ணி முடிச்சிடலாம். இந்த நாமத்தின் மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றி கொடுக்கிறார், தேவையை சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது தேவையை சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்தும் போது பிசாசு ஓடுது. இயேசுவின் நாமத்தினால் நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்தந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். அப்போ இந்த ஒரு நாமம் இன்றைக்கு நமக்கு ஒட்டுமொத்தமாய் அத்தனை காரியங்களுக்கும் ஒரே பெயருக்குள் நமக்கு அடக்கி கொடுக்கப்பட்டது தான் இயேசுவின் நாமம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். புரியுதலாம், இது கர்த்தர் நமக்கு வந்து செய்திருக்கிற ஒரு பெரிய காரியம். இந்த நாமத்தின் வல்லமையை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். போன வாரத்தில் எனக்கு வந்து ஒரு குடும்பம், எனக்கு வந்து ஒருத்தர் மூலமாக எனக்கு டெலிஃபோனில் அறிமுகமானாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா மல்டிபிள் ப்ராப்ளம் சரீரத்தில், கால் பிளாடரில் வந்து ஸ்டோனு, இன்டெஸ்டைனில் வந்து அங்கே ஏதோ இன்ஃபெக்ஷன், அப்புறம் என்ன சொல்கிறதா வாயில் ஏதோ ஏதோ கேன்சருக்கான சிம்டம் ஏதோ வந்து நாக்கு கிட்ட ஆப்ரேட் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க, பல்லெல்லாம் பிடுங்கணும், அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும், பயங்கரமான மல்டிபிள் ப்ராப்ளம். அப்போ அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதுச்சு, இந்த மாதிரி நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் எப்படி என்னை காப்பாற்றுறது, எனக்கு இந்த இது ப்ராசஸில் டாக்டர் சொல்லிட்டாங்க இதெல்லாம், இந்த நாலு மேஜர் ஆப்ரேஷன், இதெல்லாம் தாங்க முடியாது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படி ஃபோனில் அழுதுச்சு. சரின்ட்டு நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது நான் வந்து அந்த பெண்ணுக்காக போனேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வீட்டில் போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய தாயாருக்குள்ளே ஒரு அசுத்தாவி, பயங்கரமான அசுத்தாவி. அந்த ஆவி வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு தான் போகிறேன்னாங்க, அந்நிய பாஷை பேசுது. அப்போ வந்து அவங்க வந்து யாருக்குமே இது வந்து அசுத்தாவின்னு தெரியல. நான் வந்து பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். உடனே முதல் நாள் போன உடனே சொன்னேன், உங்களுக்குள்ளே இருக்கிறது அசுத்தாவி, பரிசுத்தாவி கிடையாது. நீங்கள் பேசுறது ஆவியானவர் பரிசுத்தாவின் கொடுக்குற அந்நிய பாஷை கிடையாது, நீங்கள் அசுத்தாவி நான் நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னேன். ஜெபிச்ச தப்புன்னு கீழே விழுந்துச்சு அந்த அம்மா. அதன் பிறகு அது ரொம்ப பாண்டேஜ் இருந்துச்சு. நான் வந்துட்டேன், சரி நல்லா ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் போயிருந்த பொழுதும் பயங்கரமாக அலக்கழிச்சுது. அப்போ வந்து அந்த வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தால், அந்த வீட்டு கடைசி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் எல்லாரையுமே ப்ரேயரில் நடத்துகிற அளவுக்கு அவள் வந்து ஒரு வாஞ்சி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தா, பாவரிக்கை பண்ண வச்சா. அப்போ நானும் அப்படியே அதை ஒப்பு கொடுக்க வச்சுட்டு வந்தேன். அந்த ஸ்பிரிட் வந்து அது வரைக்கும் எவ்வளோ காலம் இருந்துச்சுன்னு தெரில, அந்த பெண்ணுக்குள்ளே வந்து மறைஞ்சிருந்த ஆவி இப்போ நாங்கள் போய் டீல் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு அசுத்தாவி. இப்போ அசுத்தாவின் தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, தன்னை துரத்த போகிறாங்கன்றது அந்த ஆவி கண்ட உடனே அது அக்ரெசிவாக மாறிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டாவது நாளுக்கு பிறகு அது அக்ரெசிவாக மாறி பயங்கர அடிக்குது. அவங்க ஹஸ்பண்டை போட்டு அடிக்குது, மூணு பிள்ளைங்களை போட்டு அடிக்குது, ஒரு பேர பையன் இருக்கிறான் சின்ன பையன், அந்த பையனை போட்டு அடிக்குது, வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் அடி, சரியான அடி. அப்போது நான் வந்து வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப இங்கே வெளியில் போயிட்டு ரொம்ப டயர்டாக நான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு இப்போ வர முடியுமாங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, அது நானும் சரியான டயர்டாக இருக்கிறேன், எனக்கு போகிறதுக்கே முடியாத சூழ்நிலை. அப்போது அந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற அந்த பொண்ணு தான் இருந்தா, நான் சொன்னேம்மா இப்போ நான் வர முடியாது, நான் நாளைக்கு காலையில் வேணா வரேன், அடிக்குது பாஸ்டர், எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க எங்கள் அம்மா அப்படின்னா. அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், பயப்படாத, நீ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற, என்ன செய், இயேசுவின் நாமத்தில் நீ கமாண்ட் பண்ணு. நான் என்னால் வர முடியல, நான் காலையில் வரேன், என்னால் முடியல, நான் காலையில் வரேன், ஆனால் நீ என்ன செய், இயேசுவின் நாமத்தில் கமாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். நான் சாதாரணமாக சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த அதுக்கு பிறகு அங்கே வீட்டில் எல்லாருக்கும் அடி தம்ம போட்டு, அவங்க ஹஸ்பண்டில் காட்டுற கையில் ரத்த காயமே காட்டினார் எனக்கு அடுத்த நாள் போகும்போது. அந்த மாதிரி கரட்டாங்க, அத்தனை பேரும் அடி வாங்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு மட்டும், இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பொண்ணு மட்டும் இவளுக்கும் அடி விழுகுதானே, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பொண்ணையும் சேர்த்து அடிக்குது அந்தம்மா, எல்லாரையும் தான் அடிக்குது. அப்போ நான் சொன்னது திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்குது. ஞாபகம் வந்த உடனே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா, இந்த பொண்ணு கிட வந்துருச்சு சொன்ன உடனே. அந்த பொண்ணுக்கே நம்ப முடியல, நம்ம வந்து நமக்கு இவ்வளோ பவரை, நம்ம சொன்னால் இப்படி ஆகுதான்னு, இதுக்கு மேலே மற்றவங்க பண்ணுறதை பார்த்துருக்குது. இயேசுவின் நாமத்தினுடைய கடிந்து கொண்டேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படி அடித்து எல்லாத்தையும் கலக்கிட்டு இருந்த அம்மா தப்புன்னு கிளம்ப வந்துட்டுருக்குது. அப்புறம் அதுக்கு பிறகு ஓரளவுக்கு கண்ட்ரோல். அப்புறம் அடுத்த நாள் நான் திரும்பி நான் போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது சொன்னால், அந்த பிள்ளை சொன்னால், நீங்கள் சொன்னீங்க ஆனால் அதே நான் வந்து நான் நம்பவே இல்லை, சரி நீங்கள் சொன்னதை சொல்லி பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொடுக்குறேன்னு. எங்கள் அம்மா நான் நம்பவே முடியல, கண்ணுக்கே நம்ப முடியல, அப்படியே அப்படியே செத்த போன மாதிரி கீழே விழுந்துட்டாங்க எங்கள் அம்மா. அதுக்கு பிறகு தான் ஒரு வீடு கண்ட்ரோல்குள்ளே வந்துச்சு அப்படின்னா. அப்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சின்ன வயசு பொண்ணு தான், அவளுக்கு வந்து எந்த அனுபவங்கள்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த நான் சொல்லி கொடுத்த உடனே அவளுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறா. மற்றவங்க யார் ஸ்பிரிச்சுவலாக இல்லை, அவள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான்றதுனால நீ அதை யூஸ் பண்ணுன்னு. யூஸ் பண்ணோடனே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அந்த பிள்ளை வந்து அந்த குடும்பத்திலேயே அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாள். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து கொண்டு போகிறதுக்கு நான் சில அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரச்சனை வரும்போதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சொல்லி 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 கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டுருக்கிறா எல்லா காரியத்தையும். அப்போ இது வந்து முடியும். இப்போ அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, எந்த சந்தர்ப்பத்தையும் எந்த சூழ்நிலைகளிலும் இந்த நாமத்தை பயன்படுத்தி நாம் ஜெயிக்க முடியும். இந்த ஒரே நாமத்தில் கர்த்தர் சகலத்தையும் கர்த்தர் அடக்கி வைத்து விட்டார். அவ்வளோ ஒரு மேன்மை. அதனாலே இஸ்ரவேல் ஜன ஆபிரகாமை பார்க்கிலும் மோசேக்கு கர்த்தர் அடுத்த லெவலை காமிச்சார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், மோசேக்கு கூடவே இருக்கிறேன்னு காமிச்சார். ஆனால் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும்போது யெகோவானார், ஆனால் நமக்கு இயேசுன்ற நாமத்தில் வந்துட்டார், ஹையஸ்ட் லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார். இந்த யகோவா எல்லாமே பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணும், பிசாசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த யகோவா நாமத்தை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இயேசு என்ற நாமத்தில் பிசாசையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை பிசாசையும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இந்த இயேசுன்ற நாமத்தில் தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு லெவல், இப்போ வந்து லெவல் மாறிட்டே வருது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த இயேசுவின் நாமம் தான் ஹையஸ்ட் லெவல், இதுக்கு மேலே ஒன்று எதுவுமே கிடையாது. வானோர் பூலோகத்தோர் பூமியில் கீழானோர் யாவருடைய முடங்காலும் இந்த நாமத்திற்கு முதல் முடங்குட்டார். நாவுகள் யாவும் இந்த நாமத்தை அறிக்கையிடும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முடங்காலும் இந்த நாமத்திற்கு முன்னால் முடங்கி தாகணும். ஹையஸ்ட் லெவல், மோஸ்ட் பவர்ஃபுல் நேம் அப்படின்னா இந்த இயேசுவின் நாமம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, யாக்கோபை விட, மோசையை விட, இஸ்ரேல் ஜனங்களை விட நம்ம தான் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமே, நம்ம தான் பாக்கியம் பெற்றவர்கள். இயேசுவின் நாமத்தை உடையவர்களாகிய நாமே எல்லாரை பார்க்கிலும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நாமத்தை பயன்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். இந்த ஸ்லாக்கியம் வேறு யாருக்கும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளைப் போல, இந்த இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல மேலானவர்கள் யாருமே இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. புரியுதுலாம், இந்த நாமத்திற்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்றைக்கி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை வந்து தப்பாக வந்து சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு நான் நிறைய இடத்துல கரெக்ட் பண்ணுவேன். நம்முடைய ஜபத்தை வந்து பிசாசு தடுத்துடுவான், வானத்தில் பிசாசு தடுத்துடுவான் அப்படி சொல்லிட்டு தானியலுடைய சம்பவத்தை எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. தானியல் பெர்சிய தேசத்தில் இருக்கிற பாபிலோன், அப்போ பெர்சிய சாம்ராஜ்யம் நடக்கும். அவன் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து கேப்ரியல் தூதன் மூலம் பதில் அனுப்புகிறார். அப்போ பெர்சிய தேசத்தின் அதிபதி வந்து அதை தடுத்து போட்டான். அதன் பிறகு மிகாவில் வந்து அவனுக்கு துணையாய் வந்து உதவி செய்து 21 நாட்களுக்கு பிறகு அந்த ஜபம் வந்து சேர்ந்தது. கேப்ரியல் வந்து சேர்றார். 21 நாள் அவன் ஜபத்தில் இருக்கும்போது 21வது நாள் அவன் ரிலீஸ் ஆகி வந்து சேர்றான். அப்போ வந்து கேப்ரியல் சொல்கிறாரு, நான் வந்து நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உனக்கு பதில் வெளிப்பட்டது. ஆனால் நான் வர வழியில் வந்து பெர்சிய தேசத்தின் அதிபதி என்னை 21 நாட்கள் தடை செய்தான். எனக்கு துணையாக வந்து மிகாவேல் வந்து துணை நின்றதுனாலே நான் மீட்கப்பட்டு இப்போ நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவான். இந்த சம்பவத்தை வைத்து கொண்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்முடைய ஜபத்தை பிசாசு தடுத்துடும், அப்போ நம்ம ஜபத்தை தடுக்கிற வானமிழத்து நாவிகள் இப்படிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஜபத்தை ஒருபோதும் பிசாசு தடுக்க முடியாது. ஆமென். அதை வந்து நிறைய பேர் வந்து அதனால தான் நம்ம அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசுனா பிசாசுக்கு தெரியாது. இது எல்லாமே ராங் கான்செப்ட். பிசாசுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஜபத்தை அவன் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டுமே, நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நம்ம எதுக்கு பயப்படணும்? எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஜபத்தை அவன் தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் அந்த ஜபத்தை தடுக்கவும் முடியாது, குறுக்க வரவும் முடியாது. ஏன்னா தானியேலுடைய காரியம் வேற, அவனுக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்படலை, நமக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜபத்தை தானியேலுடைய ஜபத்தை வேணா பிசாசு தடுக்க முடியும், நம்ம ஜபத்தை பிசாசு தடுக்க முடியாது. நம்ம தானியேலோட ஒரு லெவல் மேலே, நம்ம புரியுதுங்களா, தானியலை விட நம்ம மேலே. தானியலுக்கு இயேசுவின் நாமம் இல்லை. அப்போ அந்த ஜபத்தை பிசாசு தடுக்க முடிச்சது, நம்ம ஜபத்தை பிசாசு தடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த அந்நிய பாஷை விஷயத்தில் நிறைய பேர் அந்த பயப்படுறது தான், அந்நிய பாஷை பேசினா தான் பிசாசுக்கு மறைச்ச ரகசியம் பேசணும். கிடையவே கிடையாது. ஜீஸ் காலத்தில் கூட இந்த காரியத்தை நான் கரெக்ட் பண்ணேன், அது தப்பு. அந்நிய பாஷை பேசுறதுனால பிசாசுக்கு மறைச்சுக்கிறச்சு நான் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படி கான்செப்டே கிடையாது. பிசாசுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. நாம ஏன் அவனுக்கு பயப்படணும்? அவனுக்கு பயந்து ஏன் நம்ம ரகசியம் பேசணும்? அவசியம் கிடையாது. நம்ம தான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம பக்கத்துல வர முடியாது, நம்ம ஜபத்தை அவன் தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது, பக்கத்துல நிற்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சகலத்தையும் ஜெயித்தவர், அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக, இவங்க எல்லாரை விட பவர்ஃபுல்லாக நம்ம கர்த்தருக்காக நிற்க முடியும். ஆமேன். பைபிள் இருக்கிற பழைய ஏற்பாட்டு அத்தனை தேவ மனுஷர்களை விட நம்ம ஒரு லெவல் மேலே நிற்க முடியும். ஏன்னா இயேசுவின் நாமம், இது அவ்வளோ பெரிய விசேஷம். அதை பயன்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் வெளிப்பட்டார். அடுத்ததாக மோசேக்கு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யெகோவா என்னும் நாமத்தினால் அவர் அறியப்பட்டார். யெகோவா என்ற நாமத்தை எல்லா விஷயத்துக்கும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார். ஆனால் நமக்கு, புறஜாதிகளாயிருந்தாலும் நமக்கு இயேசு என்ற நாமத்தில் அவர் அறியப்பட்டிருக்கிறார். இதில் எதையுமே கனெக்ட் பண்ண தேவையில்லை. இயேசுன்னு சொன்னாலே அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுச்சு. இது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இந்த நாமத்திற்குள் இருக்கிறது. முடங்கால் யாவும் இந்த நாமத்திற்கு முன்பாய் முடங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாவுகள் யாவும் இந்த நாமத்தை அறிக்கை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலே பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் இம்மைக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல மறுமைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை இயேசு என்ற நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அந்த நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிசாசை ஜெயித்திருக்கிறோம், பாவத்தை ஜெயித்திருக்கிறோம், வியாதிகளை ஜெயித்திருக்கிறோம், இயற்கையை ஜெயித்திருக்கிறோம். நம்மை சூழ வருகிற அத்தனை காரியங்களையும் அந்த நாமத்தினாலே நாம் ஜெயித்திருக்கிறோம். இந்த நாமத்திற்கு முன்பாய் எதுவும் எப்பொழுதும் நிற்க முடியாது. அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு தகுதி, அது என்னென்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அந்த ரட்சிப்பையும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவம் மன்னிப்பு நிச்சயம் அந்த நாமத்தினாலே நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால் போதும். அந்த நாமத்தை நாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தகுதி ஆகிட்டோம். ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கு இந்த நாமத்தை பயன்படுத்த அதிகாரம் உண்டு. ரட்சிக்கப்படாதவங்க தான் அந்த நாமத்தை யூஸ் பண்ண முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 19 அதிகாரத்திலே ஒரு யூதனுடைய 7 குமாரர்கள், அவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இந்த நாமத்தை பயன்படுத்தி அடி வாங்கினாங்க. காரணம், அவங்களுக்கு அதற்குரிய தகுதி இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த நாமத்தை பயன்படுத்தி சகல சத்துருவையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும். நம்மை போல சுலாக்கியம் பெற்றவர்கள் இந்த பூமியில் யாரும் இல்லை. நம்மை போல பாக்கியம் பெற்ற ஜனங்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நம்மை போல அதிகாரம் உள்ளவர்கள் ஒருவருமே இல்லை. ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். காலகாலமாய் அந்தந்த காலத்தில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய நாமத்தை நீங்கள் வெளிப்படுத்தினவர். எங்களுக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் உயர்ந்த நாமத்தை வெளிப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாமத்தினால் நாங்கள் எப்பொழுதும் ஜெயம் எடுத்து வாழ உதவி செய்யுங்க. இந்த நாமத்தினால் நாங்கள் தேசத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாமத்தினால் நாங்கள் சகலத்தையும் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும் துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சோத்ரம், சோத்ரம். பிரைஸ் லார்ட்.